அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் சத்திய உரைக்கு கடந்து செல்லலாம். மூன்றாவது சத்திய உரையாக இஸ்ரேல் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் ஜானி அவர்கள் செய்தி கொடுக்க உள்ளார்கள். மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கும் சகோதரர் ஜானி அவர்களை அன்போடு அழைக்கும்.
அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு மேட்டுப்பாளையம் மற்றும் வெள்ளக்கோவில் பொள்ளாச்சி சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த பாடத்தின் தலைப்பு இஸ்ரேல் தேசம் தேவனுடைய திட்டத்தின் காலக்கண்ணாடி. இஸ்ரேல் இஸ் த டைம் கிளாக் ஆஃப் காட்ஸ் பிளான் என்கின்ற தலைப்பின் கீழே ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். அன்பானவர்களே, நாம் பார்க்கும்போது விசேஷ விதமான சத்தியங்களை தேவன் ஏற்ற காலத்திலே அவருடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் தெளிவாக்கிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தேசம் தற்போது எவ்விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கின்ற திட்டங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பாத அங்கங்களாய் ஃபீட் கிளாஸ் மெம்பர்ஸாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் விசேஷ பாடங்களாய் எவ்வகையிலே அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் தேவன் நமக்கு அவருடைய சத்தியத்திலே குறிப்பாக தீர்க்க தரிசனங்களிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு உலகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா அது என்ன கேள்வி? அப்படிப்பட்ட கேள்விகளுள் இன்றைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல முக்கியமான கேள்வி என்னன்னா, மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய ஆசியா பகுதி, பாலஸ்தீனா என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேல் தேசத்தின் பகுதி யாருடையது? இந்த கேள்வியை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இஸ்ரேல் தேசம் அல்லது பாலஸ்தீனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதி யாருடையது? இந்த கேள்விக்கு பதில்கள் அநேகரிடத்திலிருந்து வருகிறது. அரேபியர்கள் சொல்கிறார்கள், அது எங்களுடைய நிலம், எங்களுடைய தேசம். பாலஸ்தீனியர்கள் சொல்கிறார்கள், அது எங்களுடைய நிலம், அது எங்களுடைய பூர்வீக மூதாதையர்களுடைய சொத்து என்று அவங்க சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, யூதர்கள் கூட தங்களுடைய தேசம் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ ஜனங்கள் கூட, பெயர் கிறிஸ்தவ மன்றத்தில் இருக்கும் அநேக மேற்கத்திய நாடுகள் கூட, எங்களது புனித ஸ்தலங்கள் அங்கே இருக்கிறது, எங்களது ஆண்டவர் கூட அங்கேதான் பிறந்தார் என்று சொல்லி அவர்கள் தேசத்திற்கு ஒரு வகையிலான உரிமை இன்றைய நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த கேள்விக்குரிய விடை, தேசம் யாருடையது, ஹூஸ் திஸ் லேண்ட், தேசம் யாருடையது என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய டிபேட்டா, ஒரு விவாதமாக மற்றும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நிறைந்ததாக மற்றும் மிகப்பெரிய அளவில் அது ஒரு பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்குது. நாம் இதற்குரிய பதிலை நம்முடைய தேவனுடைய வேதாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேசம் யாருடையது என்பதை அவர் சொல்ல நாம் கேட்போம். வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம்.
தேசம் என்னுடையதா இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் அந்நியருமாய் இருக்கிறீர்கள்.
அன்பானவர்களே, இந்த மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலை தேவன் சொல்கிறார். தேசம் யாருடையதும் அல்ல, தேசம் யாருடையது? தேசம் தேவனுடையது. திஸ் லேண்ட் இஸ் மைன். பிதாவாகிய தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே சொந்தமான இந்த ஒரு நிலத்தை தேவன் இவ்விதமாக அறிமுகம் செய்வதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, தேசம் தேவனுடையது. தேசத்திற்கு நிஜமான உரிமைக்காரர், த ரியல் ஓனர், நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். ஆகவே இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடைகளை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே தெரிவிக்கிறார், மற்றவர்களுக்கு அல்ல. அதனாலதான் உலகத்திற்கு குழப்பமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவான சத்திய வெளிச்சமும் இன்றைய நாள் வரைக்கும் தேவ கிருபையினால் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, அவ்வகையிலே நாம் பார்க்கும்போது தேசம் தேவனுடையது என்று தேவனே சொல்கிறார். அப்படியானால் இந்த தேசம் ஒரு விசேஷமான தேசமாக, மற்றும் ஒரு விசித்திரமான தேசமாக தேவன் இந்த தேசத்தை நம்மத்தியிலே அவர் அறிமுகம் செய்கிறார். அது எவ்வகையில் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அன்பானவர்களே, வேதாகமத்திலே அநேக தேசங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அநேக நாடுகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தாலும், விசேஷமாக ஒரு நாட்டின் எல்லை, அதாவது தேசத்தின் எல்லைகளை பற்றி தேவனே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரே தேசத்திற்கு மாத்திரம்தான். அந்த தேசம்தான் இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்தை தவிர மற்ற எந்த நாடுகளுக்கும் குறிப்பான எல்லைகள் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை வேதாகமத்தில். அன்பானவர்களே, அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த தேசத்திற்கான எல்லைகளை தேவனே தீர்மானித்து அந்த எல்லைகளை குறித்து தன்னுடைய தாசர்களை வைத்து வேதாகமத்தில் எழுதி அவைகளுக்குரிய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும் பொருட்டாக தேவன் அந்த தேசத்தின் எல்லைகளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே இவ்விதமாக அவர் பட்டியலிடுகிறார். அந்த வசனங்களை நாம் சற்று கவனமாக நாம் சிந்திக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். இஸ்ரேல் தேசம் என்கின்ற அந்த தேசத்தின் முழு எல்லை பரப்பை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம்.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும்.
அன்பானவர்களே, இப்ப நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வசனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேல் தேசம் உலக வரைபடத்தில் மற்றும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மேப்ல கூட முழுமையான இஸ்ரேல் தேசத்தின் வரைபடம் இல்லை. தேவன் குறிப்பிடக்கூடிய இந்த எல்லையை நாம் சற்று கவனமாக ஆராய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அவர் குறிப்பிடும் போது எகிப்தின் நதி துவக்கி, அதை குறித்த ஆராய்ச்சியிலே நாம் ஈடுபடும் போது அந்த நதியை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வேதாகம வல்லுநர்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாருமே ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு ஆவிக்குரிய முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த நதி இன்றைய நாளிலே அது ஒரு ஓடக்கூடிய நதியாக அல்ல, அது டிரை ரிவர் பெட்டாக இருக்கிறது, வறண்டு போன ஒரு ஆறாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனா வேலூரில் ஓடக்கூடிய பாலாறை போல. அன்பானவர்களே, இந்த எகிப்தி நதி, அந்த நதி வேடி எல் அரிஸ் என்று இன்றைய நாளிலும் கூட அந்த பெயரை அங்கே சுமந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், அநேக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே போய் அங்கு ஆராய்ச்சிகள் இதுநாள் வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மற்றும் தேவன் குறிப்பிடக்கூடிய இன்னொரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை ஐப்ராத்து நதி என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நாள் வரைக்கும் சென்று கொண்டிருக்கிற பெரிய நதி. இந்த எல்லைகளை தேவன் குறிப்பிட்டார். மற்றும் அடுத்த வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம்.
கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காகியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
அன்பானவர்களே, சற்று எல்லாரும் அந்த வரைபடத்தை கவனிக்கும்படி நான் அன்போடும் தாழ்மையோடும் உங்கள் யாவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கசர் நகரக்கூடிய இடத்தை நம்ம பார்க்கலாம். சகோதரர் அவர்கள் அந்த கிரீன் கலர்ல அந்த ஒரு கோடை அவர் காமிக்கிறார். அங்கதான் அந்த வேடி அல் அரிஸ் என்கின்ற ஆறு சென்று கொண்டிருக்கு. அந்த டிரை ரிவர் பெட் அங்கிருந்து தேவன் அங்க மேல்புறமாக அந்த ப்ளூ லைன் நீங்க பாருங்க, அந்த கசர் கொஞ்சம் அப்படியே மேல நிறுத்திட்டே வாங்க. அங்கே அந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கும்போது மவுண்ட் ஓர் என்கின்ற ஒரு குறிப்பான இடத்தை தேவன் சுட்டி காண்பிக்கிறார். அந்த எல்லையை பற்றி ஆதியாகமம் மற்றும் எண்ணாகமங்களின் புஸ்தகத்திலே தேவன் தெளிவாக அந்த எல்லையை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு மேலாக ஹாமாத்துக்கு போகிற வழி என்கின்ற ஒரு வழியையும் தேவன் குறிப்பிடுகிறார். அந்த லொகேஷனையும் நம்ம சரியா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதற்கு மேலதான் ரிவர் யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படும் ஒரு மிக முக்கியமான பெரிய நதி. அது வரைக்குமாக தேவன் அந்த தேசத்திற்கான எல்லைகளை அவர் குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, அதற்கு பிற்பாடு எண்ணாகமும் 34 அதிகாரம் வசனங்கள் 3-12 வரைக்கும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பெரிய நதியாகிய யூப்ரடிஸிலிருந்து கீழாக ரிப்லா மற்றும் ஹெசார் ஹெனான் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளுக்குள்ளாக கடந்து வந்து மீண்டுமாக இப்பொழுது இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த ப்ளூ கசர் லைன் வந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த பகுதி இப்பொழுது இந்த பகுதியிலெல்லாம் ஜோர்டான் என்கின்ற நாட்டின் வசமாக இருக்கிறது. இப்ப கசர் வந்துட்டு இருக்கிற பகுதி ஈஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு கரை என்கின்ற பகுதி, அந்த பகுதியும் இப்போது ஜோர்டான் நாட்டின் வசமாக இருக்கிறது. மீண்டுமாக தேவன் அந்த எல்லைகளை பற்றி சொல்லும் போது சவக்கடலை ஒட்டி மீண்டுமாக அவர் கொண்டு வந்து மீண்டுமாக அந்த இடம் வேடி எல்லரிஸ் என்ற நதியிலே முடிவடையதை அவர் காட்டுகிறார். ஆக தேவன் திட்டமிட்ட, தேவன் முன்குறித்து கொடுத்த ஒரு மகத்தான தேசம், எல்லைகளை தேவனே குறித்து கொடுத்த ஒரு வரைபடத்தை நாம் இது நேரம் வரைக்கும் நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, தேசம் தேவனுடையது, தேவனே இந்த தேசத்திற்கு எல்லைகளை குறித்தவர், தேவனே இந்த தேசத்திற்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், தேவனே இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தவர், மட்டுமல்ல தேவனே இந்த தேசத்திற்கு சாபங்களையும் கொடுத்தவர், அது மாத்திரமல்ல தேவனே இந்த தேசத்திற்கு வாக்கு தத்தத்திற்குரிய உடன்படிக்கைகளையும் அதற்குரிய சுதந்திரவாளிகளையும் தெரிந்தெடுத்தவர். இப்படியாக இந்த தேசம் மாத்திரமே இத்துணை சிறப்புகளையும் பெற்று தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய திட்டத்தை விளக்கக்கூடிய மிக முக்கியமான பாகமாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஆராயும் போதுதான் இந்த தேசத்தை பற்றியும் தேவன் இதற்காக வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய திட்டத்தை பற்றியும் அந்த திட்டத்தின் மூலமாக உலகம் முழுவதையும் ரட்சிக்கும் மாபெரும் திட்டத்தை பற்றியும் அதற்குள்ளாக அடங்கியிருக்கக்கூடிய சபையின் பெரிதான ரட்சிப்பை பற்றிய காரியங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் தேவன் அவருடைய ஏற்றகால சத்திய வெளிச்சங்கள் மூலமாகவும் ஏற்றகால தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாகவும் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நம் அனைவருக்குமே தேவன் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது இந்த தேசத்தின் காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதற்கு அடுத்தபடியான ஒரு காரியத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு பின் இஸ்ரேலில் சம்பவிப்பது என்ன? இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. ஆப்டர் அவர் லார்ட் செகண்ட் அட்வென்ட், வாட் ஆர் ஆல் திங்ஸ் வில் ஹேப்பன் இன் இஸ்ரேல்? அன்பானவர்களே, மிக முக்கியமான கேள்வி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை கிபி 1874 தேவனுடைய வாக்கியங்களின்படி நடைபெற்றாகிவிட்டது. அதற்கு பின்பதாக குறிப்பாக உரிமைக்காரரானவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்திலே அவர் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னென்ன காரியங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் நன்றாக தேவனுடைய வசனங்களிலே பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல கூட நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். இருந்த போதிலும் இந்த பாடத்திற்காக ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அன்பானவர்களே, அதற்குரிய காரியங்களை தேவன் ஒரு பட்டியல் கொடுக்கிறார், அதை நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் தேசம் அதனுடைய ஆட்சி உரிமைக்காரரான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தொடங்கப்படுதல். இஸ்ரேல் தேசத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கட்டுப்பாட்டை அவர் கொண்டு வந்து அந்த தேசத்திற்கான விடுதலையை அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர அவர் தொடங்கியிருந்தார். பிற்பாடு அந்த தேசத்திலே குடியிருக்கக்கூடிய தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரேல் ஜனங்களை மீன்பிடிக்கிறவர்கள் மூலமாகவும் வேட்டைக்காரர்கள் மூலமாகவும் உலகெங்கிலும் இருந்து அவர் சேர்க்க அவர் தொடங்கியிருந்தார். பிற்பாடு அந்த இஸ்ரேல் தேசத்தின் படிப்படியான வளர்ச்சி நிலைமைகளை அந்த தேசத்திற்கு பெற்றுத்தந்து அந்த நாட்டை சுதந்திர தேசமாக அவர் உருவாக்கினார். பிற்பாடு மிக முக்கியமான ஒரு பாகமாக அந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம், நான்காவது பாகம், சபை முடிவிற்கு பின் கடினமான மனது நீங்கி இஸ்ரேல் தேசம் ஆசீர்வாதத்தில் நுழைதல். அன்பானவர்களே, இந்த பகுதியிலேதான் நீங்களும் நானும் நாம் எல்லாருமே இந்த கடைசி கால பாத அங்கங்களாய் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு அவர் அந்த இஸ்ரேல் தேசத்தை பயன்படுத்தி எவ்விதமான மகத்தான திட்டங்களை அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை தீர்க்க தரிசனங்களின் மூலம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்திய வெளிச்சம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் காரியத்தை தற்போது செய்து கொண்டிருக்கிறார். அந்த நான்காவது பாயிண்ட, சபை முடிவிற்கு பின், அதனுடைய விளக்கத்தை வசனத்தின் மூலம் நாம் ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ரோமர் எழுதின நிருபம், அதற்கு முன்னாடி அந்த மீன் பிடிக்கிறவர்கள் பற்றி ஸ்லைடு நாம் பார்த்திடலாம். மீன் பிடிக்கிறவர்களை பற்றி நமக்கு பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக வேட்டைக்காரர்கள், அவர்களை பற்றியும் நாம் பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கிறோம். அடால்ஃப் ஹிட்லர், நாடு சுதந்திரம் அடைதல். அன்பானவர்களே, இப்போது பிரசன்ட் சிச்சுவேஷன் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 11:15-25.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும்.
அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒரு ரகசியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிதாவாகிய தேவன் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். இட் இஸ் எ மிஸ்ட்ரி. அந்த ரகசியத்தின் விளக்கத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். இந்த வசனத்தை நாம் ஆங்கில மூலப்பிரதியில நாம் கிரேக்க மூலப்பிரதியில நாம் பார்க்கும்போது, டைக்ளா டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம்னா, ஹார்ட்னஸ் இன் சம் மெஷர்மெண்ட் என்கின்ற வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார்கள்.
எதற்காக அப்படின்னா, புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அந்த கடைசி வரிகள், இஸ்ரேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஹார்ட்னஸ் இன் சம் மெஷர், ஒரு அளவை பற்றி, ஒரு அளவீடை பற்றி இங்கே தேவன் பேசுகிறார். ஆக இந்த அளவீடை எதோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்னா, புறஜாதியாருடைய நிறைவை குறித்து. ஆகவே புறஜாதியாரினுடைய நிறைவு என்பது அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆராயும் போது, இங்கே புறஜாதியார் என்று குறிப்பிடப்படுவது சபை, மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை நிறைவாகும் தருணம். 1,44,000 சர்ச் கிளாஸ் கம்ப்ளீஷன், அந்த ஒரு விஷயத்தை பற்றி இங்கே தேவன் குறிப்பிடுகிறார். சபையினுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அதுவரைக்கும் இந்த இஸ்ரேல் பீப்புள் ஒரு பங்குக்கு அவர்கள் கடினமான நிலைமையிலே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் மற்ற டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்க்கும்போது பிளைண்ட்னஸ் இன் அ பார்ட், அவர்களுக்கு பல விதங்களிலே குருட்டாட்டங்கள் இருக்கும். தேவனுடைய திட்டத்தையும் தேவனை பற்றி அறிகிற அறிவும் இல்லாத படிக்கு அவர்களுக்குள்ளே பல விதங்களிலே குருட்டாட்டங்கள் இருக்கும் என்பதையும் தேவன் அங்கே குறிப்பிடுகிறார். ஆக இந்த ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம், ஒரு ரகசியமான இந்த ஒரு காரியம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நிறைவேறி கொண்டிருக்கு. அன்பானவர்களே, மாம்சத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகளாய் தகுதியை பெற்றுக் கொள்வதற்காக, அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஓட்டத்திலே ஒவ்வொருவரையும் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றியும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பற்றியும் நாம் ஏன் அவ்வளவு துரிதமா, அவ்வளவு விரைவா மற்றும் அவ்வளவு ஆர்வத்தோடு ஏன் ஆராய வேண்டும்? மிக முக்கியமான கேள்வி இல்லைங்களா? ஏனென்றால் சபையாகிய அவருடைய பிள்ளைகளின் ரட்சிப்பிற்கும், அந்த பெரிதான ரட்சிப்பிற்கும், இஸ்ரேல் தேசத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு, மிக நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற ஒரு ரகசியத்தை, ஒரு மிஸ்டரிய தேவன் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் அறிவிக்கிறார். ஆகவே சபையினுடைய நிறைவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு பங்கு கடின மனதிற்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தொடர்பு, ஒரு லிங்க் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இஸ்ரேல் தேசத்திலே தற்போது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அவர்களுக்கு இருக்கின்ற கடினமான மனது, பிளைண்ட்னஸ் இன் ஹார்ட், அவர்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தன்மை மற்றும் குருட்டாட்டங்கள், இவைகளை குறித்தெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவங்க இருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய திட்டத்தில் எந்த காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த ஏற்றகால சத்திய வெளிச்சங்கள் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் சத்திய அறிவை பெற்றுக்கொண்டு நாம் கொடுக்கப்பட்ட அந்த மீட்டின் டியூ சீசன் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்றகால சத்திய வெளிச்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே கர்த்தரின் இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு அங்கே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த இஸ்ரேல் தேசத்தை தேவன் எவ்விதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தேவனுடைய மாபெரும் தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாகத்தான் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் வரலாறிலே, குறிப்பாக மத்திய ஆசிய நாடுகளின் வரலாறிலே நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனத்திற்கு இசைவாக அல்லது இதோடு சம்பந்தப்பட்ட காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். சில இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தா பெஞ்சமின் நெத்தன்யாகு. அவர்களுக்கு எதிராக பாலஸ்தீனா விடுதலை இயக்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முகமது அப்பாஸ் இவர்கள் இரண்டு பேருமே பிரஸ்மீட்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விவாதத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறாங்க சர்வதேச அரங்கில. என்னவென்று பார்த்தோம்னா, பாலஸ்தீனா விடுதலை இயக்கத்தின் தலைவர் சொல்றார், எருசலேம் என்கின்ற இந்த நகரம் எங்களுடைய நிரந்தரமான தலைநகரமாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஜெருசலேம் வில் பி அவர் எட்டர்னல் கேபிட்டல் என்று அவர் சொல்றார். அதே வார்த்தையை இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு அப்படியே ரிப்பீட் பண்றார், ஜெருசலேம் எங்களுக்குத்தான் தலைநகர், அதுதான் எங்களுடைய நிரந்தரமான தலைநகர் என்று இவரும் அறிவிக்கிறார். ஆகவே இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தின் நாடுகள் எல்லாம் இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றது, இரண்டு அணிகளாக ஐநா சபையில பிரிந்து நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ இன்றைக்கு உலகத்தின் பார்வை முழுவதும் இந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலஸ்தீனா மீது, இஸ்ரேல் தேசத்தின் மீது குவிந்து கிடக்குது. அதனாலதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஐநா சபையிலே பாலஸ்தீனா என்கின்ற சுதந்திர தனிநாடு வேண்டும், அதற்கு தலைநகரமாக எருசலேமை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அந்த மனுவை அவங்க வாங்கி அதற்கு ஓட்டெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அவங்க மிக முக்கியமான முயற்சிகளை இப்ப வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இன்றைக்கு தேவன் அவருடைய திட்டத்தின்படி இந்த தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தில் இருக்கின்ற காரியங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை எவ்விதத்திலே நிறைவாக்கி கொண்டு வருகிறது, புல்ஃபில்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று கவனமாக ஆராய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தேசத்தின் தலைநகரம் எருசலேம் இதற்காக மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு விவாதம் மற்றும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கு. அந்த நகரத்துக்கு மாத்திரம் எப்படிப்பட்ட சிறப்பு வேதாகமத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நகரம் மாத்திரம் 23 முறை முற்றுகை போடப்பட்டிருக்கு. எருசலேம் என்கின்ற நகரம், அந்த நகரம் மாத்திரமே 52 முறை அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு எதிரிகளினால. அந்த நகரம் மட்டுமே 44 முறை எதிரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கு, இன்னும் 2 முறை கைப்பற்றப்பட போக இருக்கிறது. அன்பானவர்களே, இவ்வளவு துல்லியமாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த நகரத்தை தன்னுடைய திட்டத்திற்காக தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டே வருகிறார். வேதாகமத்தினுடைய மைனர் ப்ராஃபிட்ஸ் புக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது மாபெரும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எருசலேம் மற்றும் அதனுடைய பகுதிகளை அவர் மையப்படுத்தியே பேசியிருக்கிறதை சகரியா மற்றும் ஆமோஸ் மற்றும் பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நாம் ஆராய்ந்தறிய வேண்டியவங்களா இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தேசத்திற்கு ஏற்கனவே தண்டனைகள், பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டாச்சே அப்படின்னா, நம்முடைய நினைவுகளிலே இந்த தேசத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் விசேஷமா சொல்ல போனா குறிப்பாக 2 தண்டனைகளை நாம் சொல்லலாம். அந்த தண்டனைகள் இஸ்ரேல் டபுள், இஸ்ரேல் இரட்டத்தனையான இஸ்ரேல் என்கின்ற பாடத்தில் நாம் கேட்டிருப்போம். 1845 வருட அந்த கால தண்டனை. அந்த தண்டனையின் போது யூதர்கள் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த தண்டனை ஏன் கொடுக்கப்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, மேசியாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். The rejection of Messiah. மேசியாவை புறக்கணித்தது நிமித்தமாக அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை 1845 வருடங்கள் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக யூதர்கள் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்டார்கள். அதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, யூதர்களுடைய சிதறடிப்பு என்று சொல்லும்போது சர்வதேச புள்ளி விவர கணக்கிலே நாம் பார்த்தோம்னா 1,51,43,912 பேர் இன்றைய நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி கொடுக்கப்பட்டிருக்கு. 108 நாடுகளில் இன்றைக்கு வரைக்கும் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நாம் ஒருவேளை நினைக்கலாம், சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேலர்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் என்று. இன்னும் இல்லை. தேவன் அதான் சொல்றார், இன்னும் அவங்க முழுமையா போய் சேரல. இன்னும் அநேக இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் மீண்டுமாக அவர்களது தந்தையர் தேசத்திற்கு சென்று சேர வேண்டியது இருக்கு. அன்பானவர்களே, அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். இது குறித்து தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 37 அதிகாரத்தை நாம் பார்த்திருப்போம். த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு என்கின்ற பாடத்திலே நாம் பார்த்திருப்போம். அதற்குரிய சில காட்சிகள் நாம் பார்த்திடலாம். இதனுடைய தரிசன படக்காட்சியின் விளக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதை கடந்து நாம் செல்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிரணைந்து நிற்கிறது, இஸ்ரேல் தேசம் உயிர் பெற்றாச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தினுடைய நவீன தொழில்நுட்ப வரலாறுகளை அநேக சகோதரர்கள் நமக்கு கொடுத்திருப்பதனாலே அதையும் தேவையான அளவு நம்ம கொடுத்துட்டு நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். அன்பானவர்களே, அங்க ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கலாம், ஏன் இஸ்ரேல் தொழில்நுட்ப துறையில் உயர்ந்த நிலைமையில் தற்போது, இப்ப நவ் பிரசன்ட் டேஸ்ல இந்த அளவுக்கு மிக பெரிய அளவில் இருக்குன்னா, இதற்குரிய 7 காரணங்களை சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் பட்டியல் கொடுக்கிறாங்க. இந்த பட்டியல் கொடுக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்காலர்ஸ் நம்ம சொல்லலாம். அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பட்டியலை நம்ம ஆராய்ந்து பார்த்தா அது ஒரு தனி லிஸ்டாவே இருக்கு. ஆகவே இன்னைக்கு இஸ்ரேலுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு. அவங்களுடைய எந்த துறையை நம்ம எடுத்துக்கிட்டாலும், அதற்கு அடுத்த ஸ்லைடு நம்ம கடக்கலாம். செடி வளர்க்கும் விதம், விவசாயம், பிற்பாடு அவருடைய உழவு விமானம், மிகச்சிறிய அளவில் அவங்க தயாரிச்சிருக்கிற உழவு விமானம், அங்க லேசர் லைட் வச்சிருக்காங்க. அன்பானவர்களே, இப்படியாக அந்த தேசம் டெவலப் ஆயிருக்கு. மீண்டுமாக தேவன் இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் வச்சிருக்கிறார். ஏற்கனவே இஸ்ரேல் தேசம் ஒரு தண்டனையை பெற்றுட்டாங்க. என்ன அப்படின்னா, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 1845 வருட தண்டனை. அதற்கு அடுத்தபடியாக புறஜாதியாரின் காலம், த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ் என்கின்ற அந்த ஒரு காலப்பகுதியில் அவர்கள் 2520 வருஷம் மிகப்பெரிய தண்டனை பெற்றுக்கொண்டுதான் அவர்கள் மீண்டுமாக தேவ கிருபிக்குள்ளே நுழைந்திருக்கிறாங்க. மீண்டுமாக தேவன் தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தை உயர்ந்த நிலைக்கு வர வச்சிருக்கிறார். எதற்காக, மிக முக்கியமான கேள்வி. இன்றைய நாளில் தேவன் அந்த தேசத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி தேவன் நிறுத்தியிருக்கிறார்னா எதற்காகன்னா, 2 விசேஷித்த காரியங்களுக்காக. அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது காரியம் நம்ம வாசிக்கலாம், இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் இடையேயான போர்கள். இதை குறித்து சங்கீதம் 83 அதிகாரத்தில் மிக நீண்டதொரு விளக்கத்தை தேவன் ஆவிக்குரிய விதத்திலே அவர் கொடுக்கிறார். இந்த சங்கீதம் 83 அதிகாரத்தினுடைய விளக்கங்களை நம்முடைய சகோதரர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, இதை குறித்து நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, இனிமேல் சற்று காலம், இன்னும் சற்று விரைவில் நடைபெற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அரபு தேசங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற வேண்டிய ஒரு போராட்டங்களை தேவன் இங்கே நமக்கு கொடுக்கிறார். ஆன்கோயிங் கான்ஃபிளிக்ட்ஸ் பிட்வீன் அரப்ஸ் அண்ட் இஸ்ரேல். அன்பானவர்களே, அப்ப இந்த முதல் காரியம் முழுமையடைய வேண்டியதற்கு தேவனுடைய திட்டத்தில், இந்த காரியம் எவ்விதத்திலே முழுமையடைய போகுது, அது முழுமையடைந்த பிற்பாடுதான் இரண்டாவது காரியமாக தேவன் என்ன ஒரு காரியம் கொடுக்க போறார்னா, வார் ஆஃப் அர்மகதோன் என்கின்ற ஒரு மிக முக்கியமான அடுத்த ஒரு திட்டத்தை தேவன் அங்கே கொடுக்க போறார். பாருங்க, இங்கே சங்கீதம் 83 சங்கீதத்தினுடைய அந்த ஒரு காரியத்தை ஸ்லைட்ல அங்க காமிச்சாங்க, ஒரு வார் அந்த ஸ்லைடு வந்துட்டு போச்சு. அதற்கு பின்னாடி இரண்டாம் காரியம் இறுதி யுத்தமான அர்மகதோன். எசேக்கியேல் 38 அதிகாரம் மற்றும் 39 அதிகாரங்களிலே இதை பற்றிய முழு விளக்கத்தை நாம் அனைவரும் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இந்த இரண்டு காரியங்களுமே இந்த தேசத்தின் மீது தேவன் தீர்மானித்திருக்கின்ற திட்டங்கள். அப்ப இந்த இரண்டு காரியங்களுக்கும் சபையின் பிள்ளைகளாய் மாம்சத்தில் பாதங்கங்களாய் அழைக்கப்பட்ட நமக்கும் எவ்விதத்திலே தொடர்பு, எவ்விதத்திலே சம்பந்தம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் முதலாவது காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 83 சங்கீதம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரபு மற்றும் இஸ்ரேல் தேசங்களுக்கு இடையேயான யுத்தம், அதற்குரிய காரணம், தேவன் அதற்காக வைத்திருக்கக்கூடிய திட்டம், தேவன் எவ்விதமாக இந்த காரியத்தை அவர் தொடர்ந்து நடத்தப் போகிறார் என்பதற்கு அநேக தீர்க்க தரிசன வெளிச்சங்களை அவர் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்திலே பெரும்பாலான பகுதி, 1/3 மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன வெளிச்சங்களை உள்ளடக்கியது என்பது நாம் அனைவரும் அறிந்த காரியம்தான். அந்த வகையிலே சகரியா தீர்க்க தரிசியை பயன்படுத்தி தேவன் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகரியா 10:10.
நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயா தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வரப்பண்ணுவேன், அவர்களுக்கு இடம் போதாமற் போகும்.
அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் தேவன் சில விசேஷித்த இடங்களை அவர் குறிப்பிடுகிறார். எகிப்து மற்றும் அசீரியா மற்றும் கீலேயாத் மற்றும் லீபனோன். அன்பானவர்களே, தேவன் பிளேஸ லொகேட் பண்ணி காமிக்கிறார். அதுதான் இங்க விசேஷம். தேவன் ஒரு திட்டம் வச்சார்னா அந்த திட்டம் மிகவும் துல்லியமாக, மிகவும் தெளிவாக, அவருடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவே இதுவரைக்கும் அமைந்திருக்கிறது, இனிமேலும் அமையப்போகிறது. அன்பானவர்கள், அந்த வகையில நாம் பார்க்கும்போது தேவன் மீண்டுமாக அந்த இஸ்ரேல் ஜாதியாரை எந்தெந்த பகுதியிலிருந்து கூட்டி சேர்ப்பதாக அவர் தீர்க்க தரிசனத்தின் மூலம் அவர் உறுதி செய்திருக்கிறார்னா, எகிப்து மற்றும் அசீரியா இந்த இரண்டு பகுதிகளும் தற்போது மாடர்ன் வேர்ல்டில், இப்போது இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் எந்த பகுதிகளை குறிக்கிறது? தேவன் அந்த பகுதியிலிருந்து வரவழைத்த யூதர்களை எந்த பகுதியிலே போய் குடி அமர்த்துவதாக, இமிகிரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய குடியமர்த்தும் பகுதியாக எந்த பகுதியை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்றால், இரண்டு பகுதிகள், ஒன்று கீலேயா தேசம், இன்னொன்று லீபனோன். இந்த இரண்டு பகுதிகளுக்கும் தேவன் வரவைக்கக்கூடிய ப்ராசஸ அவர் தொடங்கியிருக்கிறார். அன்பானவர்களே, இது எந்த வகையில் எந்த விதத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது என்பதை நாம் இன்னும் சில வசனங்கள் மூலம் ஆராய்ந்தறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மோர் இமிகிரேஷன் ஃப்ரம் அசீரியா அண்ட் ஈஜிப்ட். மிகப்பெரிய குடியேற்றம் அசீரியா மற்றும் எகிப்திலிருந்து தேவன் தொடங்கி வைக்கப் போகிறார். சங்கீதம் 83 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தேவன் ஒன்றன் பின் ஒன்றான காரியங்களை இவ்விதமாக திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதை நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த காரியங்களுடைய விளக்கத்தை நாம் அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, பெரிய அளவிலான ஒரு குடியேற்றத்தை தேவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அடுத்தது நடக்கப்போவது இஸ்ரேல் தேசத்தில் மிகப்பெரிய அளவிலான குடியேற்றம். எகிப்து குறிப்பது உலகம் நமக்கு தெரியும். அது பொதுவாக இந்த மாடர்ன் வேர்ல்டில் கிறிஸ்துவ நாடுகளை குறிக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா யுஎஸ்ஏ என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவில் தற்போது வரைக்கும் 43% யூதர்கள் இருப்பதாக சர்வதேச புள்ளி விவர கணக்கு சொல்லிக்கொண்டிருக்கு. அடுத்ததாக அசீரியாவினுடைய மாடர்ன் நேம், தற்காலமான நேம், ஒரு பெயர் சோவியத் யூனியன். அங்கே 2,00,000 யூதர்கள் வரைக்கும் தற்போது வரைக்கும் இருக்காங்க. இவர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்கு திரும்ப வேண்டும், தேவன் திரும்பி கூட்டி வரப்போகிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்கிறார். மற்றும் அவர் அவர்களை எங்கே குடியேற்ற போவதா சொல்லியிருக்காருன்னா கீலேயாத், கீலேயாத் மற்றும் லிபனோன். கீலேயாத் என்கின்ற அந்த ஒரு பழைய பெயருக்கு மாடர்ன் நேம், புதிய பெயர் கிழக்கு கரை என்று சொல்லப்படக்கூடிய ஈஸ்ட் பேங்க், மற்றும் லிபனோன் அதற்கு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தெற்கு லெபனான், சவுதர்ன் லெபனான். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே தேவன் அந்த குடியேற்றத்தை அவர் செய்ய போகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே கேட்டவுடனே வேர்ல்டு ஹிஸ்டரிய நாம பார்த்துட்டு இருக்கிற, அல்லது மிடில் ஈஸ்ட் நியூஸ நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞாபகத்தில் வர வேண்டியது என்னன்னா, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பீஸ் மேக்கிங் ப்ராசஸ், சமாதான பேச்சுவார்த்தை எந்த பகுதிகளுக்காக நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு நான்கு பகுதிகளுக்காக. காசா மற்றும் மேற்கு கரை என்று சொல்லப்படக்கூடிய வெஸ்ட் பேங்க், மற்றும் ஈஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு கரை, மற்றும் லீபனோன் பார்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தெற்கு லெபனான். இந்த நான்கு பகுதிகளுக்காக தான் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் தலைவர்களும் பாலஸ்தீனா தலைவர்களும் சமாதான பேச்சுவார்த்தையை தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த சமாதான பேச்சுவார்த்தை யார் நடத்தினாலும் சரி, தேவ திட்டம் என்னன்னா, இந்த பகுதியை, அதாவது கிழக்கு கரை என்று சொல்லப்படும் ஈஸ்ட் பேங்க் பகுதியையும் தெற்கு லெபனானையும் தேவன் மீண்டுமாக இஸ்ரேல் தேசத்தாருக்கு, யூதர்களுக்கு திரும்ப கொடுப்பேன், அவர்களை குடியேற்றுவேன் என்று தீர்க்க தரிசனத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ யார் சொன்னது நிறைவேற போகுது? தேவன் சொன்னதுதான். தேவன் சொன்னது நிறைவேறும் போது சங்கீதம் 83 சங்கீதத்தின் மிக முக்கியமான அடுத்த பாகம் நிறைவேறும். என்ன என்ன பாகம் என்பது ஏற்கனவே அறிந்ததுதான், போர், மிகப்பெரிய யுத்தம் வெடிக்க போகிறது. அன்பானவர்களே, இதற்குரிய ஏற்பாடுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கு. அப்ப யூத குடியேற்றம் பெருமளவுல அங்க வரும்போது அவர்களுக்கு குடியிருப்பதற்கு இடம் தேவை. அதற்காக தேவன் அவருடைய எல்லைகளை விஸ்தாரம் பண்ண போகிறார். எக்ஸ்பேண்டிங் த பார்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கின்ற ப்ராசஸ தேவன் அடுத்ததாக அவர் கையிலே எடுக்கிறார். அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஸ்லைடு சொல்ல வெளிப்படுத்தல் 11 கூட அடையாள பாஷையில் அவர் சொல்றார் எகிப்து. அது கூட இங்கே மேற்கத்திய உலக நாடுகளை அது குறிப்பதாக இருக்கு. அதற்குரிய விளக்கம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த வசனத்துக்கு கடந்து வரலாம். எசேக்கியேல் 20:33-34 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவர செய்து.
பாருங்க, அப்போ சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு ஒருத்தர் கூட அங்க இருக்கக்கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அங்கே குடியேற்றம் அந்த இஸ்ரேல் தேசத்திலே இனிமேல் நடைபெற வேண்டியதா இருக்கு. மிகப்பெரிய ஒரு மைக்ரேஷன் அங்க நடைபெற வேண்டியதா இருக்கு. அடுத்த வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, தேவன் வைத்திருக்கூடிய ப்ராசஸ நம்ம பார்க்கலாம். வசனத்துல மீகா 7:11 வாசிங்க.
உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம்.
அன்பானவர்களே, இதே வசனத்தை நாம் ஆங்கில வேதகமும் NIV வாசிக்க கேட்போம். வாசிங்க.
The day for building your walls will come, the day for extending your boundaries.
அன்பானவர்களே, பிரமாணம் பரவுதல் என்கின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு NIV டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்க எல்லைகள் விரிவடைதல், பவுண்டரிஸ், எக்ஸ்டெண்டிங் யுவர் பவுண்டரிஸ். அப்ப பிரமாணம் மிகச்சரியான ஒரு மொழியாக்கம் என்னன்னா எக்ஸ்டெண்டிங் யுவர் பவுண்டரிஸ். அன்பானவர்களே, தேவன் அந்த இஸ்ரேல் தேசத்திற்கான எல்லைகளை அவரே விஸ்தாரம் பண்ணி, எல்லைகளை விரிவாக்கி அவரே கொடுக்க போகின்ற ப்ராசஸ அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். ஆகவே இந்த யூத ஜனங்களை மிகப்பெரிய அளவில் அந்த தேசத்திற்குள்ளாக அவர் குறித்து வைத்திருக்கக்கூடிய கீலேயாத் மற்றும் லீபனோன் பகுதிக்குள்ள கொண்டு வரணும்னா, தேவன் அந்த தேசத்திற்கான எல்லைகளை, அதாவது அவர்கள் குடியிருக்கும் பகுதிகளை அவரே விஸ்தாரம் பண்ணி கொடுக்கணும். எக்ஸ்பேண்டிங் த பார்டர்ஸ், இந்த ப்ராசஸ தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இவைகளும் இந்த காலத்தில் கூடிய விரைவில் நடைபெற வேண்டியதா இருக்குங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டியவங்க இருக்கிறோம். மிக முக்கியமான திட்டங்களை தேவன் மிகவும் அமைதியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். மீடியாக்களுக்கு கூட இதனுடைய நோக்கம் தெரியாது. என்ன காரணத்துக்காக இஸ்ரேல் ஜனங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே குடியேறி கொண்டிருக்கிறாங்க, எதற்காக இஸ்ரேல் எல்லை பகுதியிலே தொடர்ந்து அவங்க படைகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்குங்கிறது மீடியாக்களுக்கு தெரியாது. ஆனா தேவன் யாருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு? யாருக்கு தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறாரு? அன்பானவர்களே, அவருடைய தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட நம் ஒவ்வொருவருக்குமே. அப்ப உலகத்தின் ஞானிகளுக்கு மறைத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிபர்களுக்கு மறைத்து தேவன் அவருடைய விசேஷ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? சபை வாய்ப்பை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு மற்றும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்கு சீவாக நம்முடைய வாழ்க்கை முறையை ஒப்புக் கொடுத்து வாழ்வதற்கு, அன்பானவர்களே, இந்த இரண்டு காரியங்களையும் நம்முடைய நினைவுகளிலே வைத்துக் கொள்ள வேண்டியதா இருக்கு. மற்றும் இன்னொரு வசனத்தின் மூலம், தீர்க்க தரிசன வெளிச்சத்தின் மூலம், தேவன் எந்தெந்த நாடுகளிலிருந்து கூட்டிட்டு வராங்கிறார். வசனம் வாசிக்கலாம்.
இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, இங்க வசனத்துல நம்ம பாக்குறோம் வடதேசம். அப்ப வடதேசம் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் தேசத்தினுடைய நார்த்தன் சைடு நம்ம பார்த்தோம்னா அது சோவியத் யூனியனை குறிக்கிறது. சோவியத் யூனியன்லிருந்து மிகப்பெரிய அளவில் குடியேற்றம் கூடிய விரைவில் தொடங்க போகிறது. அதற்கு வெள்ளோட்டமா, அதற்கு ஒரு முன்னோட்டமா, ஒவ்வொரு நாளும் இப்ப இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கிற யூதர்களின் எண்ணிக்கையை பற்றி ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாங்க. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல்ல நேரடியாகவோ மறைமுகமாகவோ விசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அல்லது விசா கொடுக்கப்படாம ஏதாவது ஒரு வகையில் அவருடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து குடியேறி கொண்டிருக்கிற எண்ணிக்கையை பற்றி மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தான் கண்டுபிடிச்ச அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8000 பேர்லிருந்து 9000 பேர் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்களாம். எந்த வகையிலேயாவது வந்துட்டு இருக்கிறாங்க. எதற்காக வர்றாங்கன்னு தெரியல. ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் இந்த இஸ்ரேல் அரசாங்கம் எல்லா விசாவும் கொடுக்குறாங்க. அவர்களை கேள்வியே கேட்பதில்லை. அவங்க ஜூ அப்படின்னு தெரிஞ்சா போதும், யூதர்னு தெரிஞ்சா போதும், அவர்களை வெளில விட்டுறாங்க, உள்ளே விடுகிறார்கள், அனுமதிக்கிறார்கள். ஆனா மற்றவர்களுக்கு மிகப்பெரிய கெடுபிடிகள், மிகப்பெரிய தடைகள் அங்கு உருவாக்குறாங்க. இதுதான் அவங்க ஐநா கவுன்சில் வச்ச மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் மேல. இதுவும் ஒரு வகையான குற்றச்சாட்டு தான். அன்பானவர்கள், இவைகளெல்லாம் நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலான குடியேற்றத்திற்கு தேவன் அனுமதி கொடுத்துட்டார். கிரீன் சிக்னல் அவர் காமிஸ்டர். அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதன் நிமித்தமாக எல்லைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதனுடைய அடிப்படையில் சங்கீதம் 83 சங்கீதத்தினுடைய போர் நடைபெற்று நிறைவேற வேண்டியதா இருக்கு. அப்போ தேவனுடைய திட்டத்தில் நாம் எந்த காலப்பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, மிக நெருக்கமாக அந்த இறுதி யுத்தத்துக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குது. டேஸ் ஆர் கவுண்டிங், நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு நாம் உறுதியாக நம்ம சொல்லலாம் இந்த தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாக. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா தேவன் புள்ளி விவரமாக துல்லியமாக இன்னொரு காரியத்தை நமக்கு குறிப்பிடுகிறார். அடுத்த வசன பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். வசனம் வாசிக்க கேட்போம்.
கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக.
அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வெளிச்சத்தின் விளக்கத்தை நாம் பார்த்தோம்னா மிக முக்கியமான அடுத்த விளக்கத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். ஆங்கிலத்திலே நாம் இதை வாசிக்கும் போது அந்த ரெட் மார்க்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். ஏன்னா நேரத்தை கருதி, பாசான் அண்ட் கிலேயாத், பாசான் என்று குறிப்பிடக்கூடிய நிலம், அதற்கு இப்ப மாடர்ன் நேம் கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கோலன் குன்றுகள், கிலேயாத் என்று சொல்லப்படக்கூடிய இடம் ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி ஈஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு கரை. இந்த இரண்டு பகுதிகளும் மீண்டுமாக தேவன் என்ன செய்ய போறார்னா குடியேற்றம் செய்ய போறார். அப்போ இந்த கோலன் ஹைட்ஸ் மற்றும் கிழக்கு கரை பற்றி சமாதான பேச்சுவார்த்தை லிஸ்ட்ல அந்த இடங்கள் தான் பிரதானமான இடங்களா இருக்குது. அன்பானவர்களே, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்த இந்த இரண்டு பகுதிகளையும் மனிதர்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை மூலம் சமரசம் செய்து கொள்ள முடியுமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு யார் வந்து பேசினாலும், எவ்வளவு பீஸ் மேக்கிங் ப்ராசஸ் வச்சாலும், எத்தனை கவுன்சில் வச்சாலும், எத்தனை கேம்ப் டேவிட் முகாம் நடத்தினாலும், நிச்சயமா அவங்களால அந்த சமாதானத்தை எட்ட முடியாது. அதனால உலகத்தின் தலைவர்கள், குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனா மற்றும் அரபு தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் கூடுகின்ற கூடி பேசுகின்ற சமாதான பேச்சுவார்த்தையை தேவன் எவ்விதமாக வழிநடத்த போறார்னா, பீஸ் ப்ராசஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் வார். இந்த சமாதான பேச்சுவார்த்தை எங்கே போய் முடிய போகுதுன்னா, எங்க போய் முடிய போகுது, போரில் முடிய போகுது. இதற்காகவே அவங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லைங்க. சண்டை வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனா இவங்க நடத்துற சமாதான பேச்சுவார்த்தை எதற்காகங்களா? சண்டை வர்றதுக்காக. தேவன் எப்பவுமே மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி இல்ல. அவர் சொல்லிட்டார், நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அன்பானவர்களே, இந்த வகையில கூட தேவன் ஏற்பாடு வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை மனிதன் ஒரு காலம் உணரான். தேவனுடைய பிள்ளைகளுக்கே அவர் உணர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமோஸ் 3 அதிகாரம் 7 வசனத்தை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். அன்பானவர்களே, இவ்வகையில தேவன் ஒரு பெக்குலியரா விசித்திரமா இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அவர் இந்த காரியங்களை திட்டமிட்டு அவர் மிக அமைதியாக நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். பாலஸ்தீனாவின் தலைவர்கள் மற்றும் அரபு தேசத்தின் தலைவர்கள் மீண்டுமாக சமரச பேச்சுவார்த்தை மூலம் இழந்த பகுதிகளை பெறணும் அப்படின்னு அவங்க ஒரு முனை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரேல் தேசத்தின் தலைவர்கள் அவர்கள் யூத குடியேற்றத்திற்காக மீண்டும் தங்களுக்கு அந்த பகுதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அதனால இந்த ஐநா சபையில இந்த பாலஸ்தீனா சுதந்திர நாடு கிடைப்பதற்கு அவர்களுக்கு தடை சொல்லணும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளுடைய ஆதரவை இஸ்ரேல் இப்பொழுது வரைக்கும் திரட்டி கொண்டிருக்கு. அப்போ இதை கேள்விப்படுகின்ற அந்த அரபு தேசம் மற்றும் பாலஸ்தீன தலைவர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக தீவிரவாத தாக்குதல்களை அதிகரிப்போம் சொல்லி அவங்க கடந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. நசருல்லா அப்படிங்கிற ஒரு ஹமாஸ் லீடர் டெல்லவீவ் என்கிற நகரத்தை நாங்கள் உடனடியாக தரைமட்டமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கடந்த வாரத்தில் மற்றும் சென்ற மாதத்தில் தொடர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஒருவேளை அது தேவனுக்கு சித்தமானால் அதுவும் நடக்கும். ஏனென்றால் இங்கே மிகப்பெரிய அளவில் இந்த இஸ்ரேல் தேசத்தை இறுதி யுத்தத்திற்கு தேவன் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது அதற்கு முன்பதாக சங்கீதம் 83 சொல்லப்பட்ட அத்துணை தீர்க்க தரிசன நிகழ்ச்சிகளும் தேவனுடைய திட்டத்தின் ஒழுங்கின் பிரகாரமாக முறையாக நடந்தேற வேண்டியதாக இருக்கிறபடினாலே அவைகள் எல்லாம் மிக விசேஷித்த ஒரு காரியமா தேவனுக்கு குறிப்பிடுகிறார். அடுத்ததாக பார்த்தா இந்த ஒரு யுத்தம் மிகப்பெரிய அளவில் குடியேற்றம் நடக்கும் போது அதற்காக எல்லைகள் விஸ்தரிப்பு எக்ஸ்பேண்டிங் த பவுண்டரிஸ் தேவன் அந்த ப்ராசஸ் நடத்த போறாரு. அப்பொழுது நடக்கும் போர்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கிட்ட கேட்டா கண்டிப்பா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, அது போர் நடக்கும் போதுதாங்க தெரியும். ஆனா தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. தீர்க்க தரிசன வெளிச்சத்தை இங்க கொடுக்கிறாரு பாருங்க. போரில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அவர் சொல்றார். எசையா 11:14 வாசிக்க கேட்போம்.
அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தீருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள்.
அன்பானவர்களே, ஏற்றகால இந்த ஒரு தீர்க்க தரிசன சத்தியம் மிக விரைவிலே நிறைவேற வேண்டியது. அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி இஸ்ரேல் கோத்திரத்தாரை இங்கே தேவன் குறிப்பிடுகிறார். இதற்கு முந்தைய வசனத்தில் பார்த்தா இஸ்ரேல் மற்றும் யூதா என்கின்ற இரண்டு கோத்திரத்தாரையும் இணைத்து இங்க அடுத்த வசனத்தில் 14 பேசும்போது இரண்டு கோத்திரத்தாரும் இணைவாக இசைந்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு கோத்திரமாக செயல்பட்டு பெலிஸ்தருடைய எல்லைகள் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு. இங்கே நாம் பார்க்கும்போது பெலிஸ்தருடைய எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதனுடைய பொருளை நாம் இன்னும் இங்கிலீஷ்ல என்ஐவியில நம்ம பார்த்தோம்னா எக்ஸாக்ட் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்லேஷனை நம்ம ஷார்ப்பா நம்ம போலாம். மீண்டும் ஆங்கில வசனத்திற்கு நாம் கடந்து செல்வோம். பிளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். டேவில் வாசிங்க.
They will swoop down on the slopes of
Philistia to the west. Together they will plunder the people to the east. They will lay hands on Edom and Moab, and the Ammonites will be subject to them. The slopes of Philistia. இந்த பகுதி எக்ஸாக்டாக மிக துல்லியமா எந்த பகுதியை குறிக்குதுன்னா இப்போது இருந்து கொண்டிருக்கிற காசா ஸ்ட்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய காசா நிலப்பகுதியை குறிக்கிறது. அன்பானவர்களே, போர்ல முதல் கட்ட குறி என்னன்னா காசா மீது தாக்குதல் நடத்தப்படும். இந்த காட்சியை தேவன் நமக்கு முன்னதாகவே சொல்றார். இந்த காட்சி நிறைவேறும் போது நம்ம எல்லாரும் என்ன சிந்திக்கலாம், தேவன் இனிமேல் நடக்க போறது இப்ப நமக்கு அட்வான்ஸா சொல்றார், இப்படி ஒன்று நடக்க போகுது. இந்த காரியத்தை சங்கீதம் 83 சங்கீதத்தை ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராபசியா தேவன் வச்சிருக்கிறார். இறுதி யுத்தத்திற்கு மிக தயாரான ஒரு நோக்கத்தோடு அந்த ப்ராபசியை ஃபுல்ஃபில் பண்ண போறார். அன்பானவர்களே, நாட்கள் மிகவும் சமீபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பானவர்களே, வருடங்கள் அல்ல நாட்கள் என்று தேவன் இந்த வசனங்கள் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் இந்த காரியங்களை நன்றாகவே கவனிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஏனென்றால் இதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சைலண்டா நடந்துட்டு இருக்குது. மீடியாக்களுக்கு தெரியறதில்லை. நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு டிவி சேனல் மூலமாகவோ இவைகள் எல்லாம் நாம் அறிந்து அதற்கு பின்னாடி நம்ம விசுவாசிக்கிற காரியம் அல்ல. தேவன் முன்னதாகவே அவருடைய மாபெரும் தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாக ஏற்றகால சத்தியங்களை நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். இவைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் தேவ சித்தத்தின்படி. அவைகளை மாத்திரம் நாம் கவனத்தோடு எச்சரிப்போடு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காசா பகுதியை மிகப்பெரிய அளவில் ஒரு போர் நடத்தி அவர்கள் பிடிக்கப் போகிறார்கள். அது மாத்திரமல்ல, எல்லை விஸ்தரிப்பு செய்யும் போது தெற்கு லெபனான் பகுதிகள் மற்றும் ஈஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு கரை பகுதி மற்றும் மேற்கு கரை பகுதி ஜெருசலேமுடைய கிழக்கு பகுதி இவைகளை எல்லாம் அவர்கள் பிடிக்கும் போது மிக பெரிய அளவிலே உலகத்தின் நாடுகள் அனைவரும் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி நிற்க போகிறார்கள். இதுதான் இங்கே நடைபெற வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்துவிட்டது பாலஸ்தீனாவுக்கு எதிராக. பாலஸ்தீன மக்களை அவர்கள் வெளியே துரத்தி விட்டாங்க, அவங்க நாடு கடத்திட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, கொன்று விட்டார்கள், மாசாக்கர் என்று சொல்லப்படும் படுகொலைகளை அரங்கேற்றுறாங்க. அதனால ஆன்டி செமிட்டிசம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான யூதர் இன வெறுப்பு மீண்டுமாக உலகம் முழுவதும் தேவன் அனுமதி கொடுக்க போறார். ஏற்கனவே அந்த யூதர்கள் இன வெறுப்பின் காரணமாக தான் இரண்டாம் உலக போரின் போது யூதர்கள் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க, தோராயமாங்க ஏறக்குறைய 50 லட்சம் கணக்கீடுகள் சொல்லுது. நிச்சயமா அதற்கு மேலதான் இருக்கும் இல்லைங்களா. மிகப்பெரிய அளவில் யூதர் இன வெறுப்பு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வரப்போகுது. என்ன காரணம்னா, இந்த யூதர்கள் குடியேற்றம் இஸ்ரேல முழுமையாக நடைபெற வேண்டும். அதற்காக இந்த எல்லைகள் விஸ்தாரம், எல்லைகள் எக்ஸ்பேண்டிங் த பவுண்டரிஸ், எல்லைகளை தேவன் விஸ்தாரம் பண்ண போறார், எல்லைகளை பெருக்க போகிறார். காசா மீது தாக்குதல் நடத்தி தான் அதை பிடிக்க போறாங்க. காசா மீது அட்டாக் பண்ணும்போது அங்க எத்தனை சிவிலியன்ஸ், எத்தனை மக்கள், அப்பாவி மக்கள், இப்பொழுது கூட உலகமே பாலஸ்தீனாவுடைய அப்பாவி மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. மிகப்பெரிய ரிப்போர்டர்ஸ், ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே அங்க போகும்போது இந்த பாலஸ்தீனில் அகதிகள் மாதிரி இருக்காங்க. அவர்களுக்கு இந்த இஸ்ரேல் அரசு கொடுமைகள், துரோகங்கள் இழைச்சிட்டு இருக்குது. அதனால இஸ்ரேல் படைகளை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஏன் அவ்வளவு, ஏன் இந்தியாவுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் வெகு தூரம் இருந்தாலும் இங்கே கூட சில இயக்கங்கள் பாலஸ்தீனாவுக்கு ஆதரவாக தான் குரல் எழுப்பிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது உலகம் முழுவதும் இந்த யூதர் இன வெறுப்பு என்று சொல்லப்படும், ஆன்டி செமிட்டிசம் என்று சொல்லப்படும் மிகப்பெரிய இன வெறுப்பு, ரேசிசம் கான்செப்ட இங்கே உலகம் முழுவதும் வரப்போகுது. அதன் காரணமாக நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கறத தேவன் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக சொல்றாரு. வசனம், அடுத்த வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். வசனம் வாசிக்கலாம்.
அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும், அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள்.
அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம் அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும், தி கிரேட் ட்ரம்பட். இந்த எக்காலம் என்று சொல்லும் போது, இது குறித்து சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது, எக்காலம் நாம் எந்த பாடத்தில் பார்த்திருக்கிறோம், பேசிக் ஸ்டடிஸ்லன்னா ஜூப்ளி. எக்காலம்னு சொல்லும் போது உரிமைகள் மீண்டுமாக திரும்ப பெறும் காலம், விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கும் வருடம் இல்லைங்களா. அன்பானவர்களே, அது ஒரு மிக முக்கியமான நிழலான படமா நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கே தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் மிகப்பெரிய எக்காலம் எங்கே ஊதப்படுதுன்னா, இஸ்ரேல் தேசத்திலே. அந்த இஸ்ரேல் தேசத்தில் மீண்டுமாக இழந்து போன அத்துணை உரிமைகளையும் அந்த ஒவ்வொரு இஸ்ரேலியனும் ஒவ்வொரு யூதனும் பெற வேண்டும். அந்த உரிமைகள், அவர்கள் இழந்து போன அத்தனை சலுகைகளை பெறும்போது, அவர்கள் பெறுவதின், அந்த சலுகைகள் பெறுவதன் விளைவாக எல்லாருக்கும் மிகப்பெரிய வெறுப்பு அந்த இனத்தின் மீது வர வேண்டும். மிகப்பெரிய ஒரு ரேசிசம் அவர்கள் மீது, இன வெறுப்பு வரணும். அவர்கள் எங்கேயோ இருந்தாங்க, நாடோடிகளாய் தெரிந்தாங்க, அகதிகளா இருந்தாங்க, ஆனா நம்ம பார்க்கவே நம்மை துரத்தி விட்டுட்டு குடும்பம் குடும்பமா குடியேறி இன்றைக்கு நல்ல நிலைமையிலிருந்து நம்மளை எல்லாம் வேரோடு துரத்திட்டாங்களேன்னு சொல்லி அவர்கள் மீது அவர்களுடைய ஜீவனை எடுக்கும் வரைக்கும் தாங்கள் தூங்குவதே இல்லை என்ற அளவுக்கு அவர்களுக்கு வெறி வரணுங்களாம், அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வரணுங்களாம். அன்பானவர்களே, இந்த மிகப்பெரிய ஒரு உணர்வை தேவன் என்ன செய்ய போறார்னா, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஞானமான காரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆன்டி செமிட்டிசம் என்று சொல்லப்படக்கூடிய யூதரின வெறுப்பு உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றியிராத அளவுக்கு வரப்போகுதுங்களாம். அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், ஹிட்லரை விட, ஹிட்லர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நிழல் மாதிரி நம்ம வச்சுக்கலாம், ஹிட்லரை விட எல்லாரும் சேர்ந்து யூதர்கள் மேல அவங்க ஆக்ஷன் எடுக்க தொடங்கினாங்கன்னா எப்படி இருக்குங்க. யூதர்கள் தங்களுடைய ஜீவனுக்காக, தங்களுடைய உடைமைகளுக்காக, தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் ஒவ்வொரு நொடியும், எவ்ரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவர்கள் போராடக்கூடிய நேரத்தை தேவன் அனுமதி கொடுக்க போறார். அந்த வகையிலே கொடுக்கப்பட்ட அனுமதியின் போதுதான் தேவன் அர்மகதோன் என்கின்ற யுத்தத்தின் தீர்க்க தரிசன காட்சிகளை அவர் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர போறார். அன்பானவர்களே, இவ்வகையில தேவன் அந்த தேசத்தை கொண்டு வந்து நிறுத்த போறார். சங்கீதம் 83 சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்போது முடிவுக்கு வரப்போகுது. அன்பானவர்களே, அப்போ இஸ்ரேல் ஜனத்துல என்ன நடக்க போகுது? அந்த தேசத்தின் ஜனங்கள் உரிமைகளுக்காக போராடுவதா, அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடுவதா? இரண்டு விஷயங்கள் அவர்கள் முன்னாடி தேவன் வைக்கிறார். அன்பானவர்களே, இங்கே தேவன் அவருடைய மிக மேலான வாக்குத்தத்தை நிமித்தமா அவர்களுக்கு சில விசேஷித காரியங்களை அங்க செய்ய போறார். அதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 20 எசேக்கியேல் 39 21-22 அவர் தன்னுடைய நோக்கத்தை அங்க சொல்றாரு, வாசிருங்க.
இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன், நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள்.
அன்பானவர்களே, உலகமெங்கும் யூதரின் எதிர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் வரப்போகுதுன்னா அதுல தேவனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா உலக ஜனங்களுடைய நோக்கம் யூதர்களை அழிக்கணும். ஆனால் தேவன் அந்த யுத்தத்திற்கு தன்னுடைய நோக்கத்தை எப்படி வச்சிருக்கிறார் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். தன்னுடைய நோக்கம், தன்னுடைய மோட்டிவா, தன்னுடைய எய்மா தேவன் என்ன வச்சிருக்காருன்னா, இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். தேவனுடைய திட்டத்தின் மிக முக்கியமான பாகம் அங்கே நிறைவேற வேண்டியதா இருக்கு. த குளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை எல்லாருக்கும் முன்பதாக அங்கே வெளிப்பட வேண்டியது இருக்கு. அடுத்ததாக தேவனுடைய மாபெரும் நியாயங்கள் எல்லாருக்கும் அங்கே வெளிப்படுத்தப்பட வேண்டியதா இருக்கு. தேவனாகிய கர்த்தர் இவர் தான் சொல்லி குறிப்பாக இஸ்ரேல் வம்சத்தார் 100% முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இவ்வகையான நோக்கங்களுக்காக தேவன் அந்த இறுதி யுத்தமாகி அர்மகதோன் என்கின்ற ஒரு காரியத்தை அவர் கொண்டு வர போறார். இதனுடைய அடிப்படையில் தான் தேவன் என்ன செய்ய போறார் அப்படின்னா, அந்த அர்மகதோன் யுத்தத்தை அவர் தொடங்கி வைக்க போறார். அதன் மத்தியில் அந்த யுத்தத்திற்கு இஸ்ரேல் ஜனங்களிலே அவர் ஒரு வகுப்பினரை செலக்ஷன் பண்ண போறார். அதை குறித்த அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து வரலாம். வாசிங்க.
நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
அன்பானவர்களே, இப்போ அந்த இறுதி யுத்தத்தின் காலத்தில் கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன் சொல்றார். தேவன் ஒரு மிகப்பெரிய அறுவடையை அந்த கடைசி யுத்தத்தில் கூட செய்யறாராம். என்ன அப்படின்னா, தேவனுக்காக தேவனுடைய பட்சத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தின்படி இருக்கணும், அவருடைய தெரிந்தத்தின்படி இருக்கணுங்கிறத அங்க கூட தேவன் வெளிப்படுத்துறாரு. அதனால கலகக்காரராய் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களையும் துரோகிகளாய் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களையும் பிரித்து போட்டு அதற்கு பதிலாக தேவன் யாரை செலக்ஷன் பண்ண போனாரா, அதற்கு அடுத்த வசனம் நாம் பார்க்கலாம். மீகா 2:12 வாசி.
யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன்.
அன்பானவர்களே, நாம் இங்க பார்க்கும் போது இஸ்ரேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். இதனுடைய விளக்கம் ஆமோஸ் 3:12 அடுத்த ஒரு இதுல காட்சியில நம்ம பார்த்தோம்னா, பாருங்க அது இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசலாம். மீகா 2:12, த ரெமனன்ட் ஆஃப் இஸ்ரேல், மீந்திருக்கும் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் பிரிக்க போறார். அதுல மீதியானவர்களை பிரிக்க போறாரு, கலகக்காரரையும் துரோகிகளையும் தனியே பிரிச்சிட போறாரு. எதற்காக? அடுத்த வசனம் நம்ம வரலாம். பாருங்க, இஸ்ரேலுடைய மீந்தவர்கள் பத்தி தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன வெளிச்சம், ஒரு மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது அளவு சொல்றார். ஒரு ஆட்டு, அந்த ஆட்டினுடைய காது அது ஒரு சின்ன பகுதி, அந்த காதிலே ஒரு சிறிய பார்ட்டுங்களாம். அப்ப இஸ்ரேல் தேசத்துல தேவன் அந்த இறுதி யுத்தத்திற்காக தன்னுடைய பட்சமாய் போராடக்கூடிய ஒரு வகுப்பினரை மிக குறுகிய எண்ணிக்கை, அவர்கள் எண்ணிக்கையுள்ள ஜனங்களை அவர் பிரித்தெடுத்து அவர்களை வைத்து தேவன் தன்னுடைய மகிமையை புறஜாதிகள் மத்தியில விளங்க வைக்க போறார். அந்த இறுதி யுத்தத்தில் இஸ்ரேல் தேசத்தை அவர் வெற்றி பெற செய்ய போகிறார். அன்பானவர்களே, தேவன் இந்த திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த அருமகதோனுடைய அந்த ப்ராசஸ்ல நாம் பார்க்கலாம். இவ்வாறாக தேவன் என்ன செய்துட்டு இருக்கிறார்னா, அவருடைய ஏற்றகால திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார், இனிமேலும் நடத்த போகிறார். அன்பானவர்களே, எவ்வகையில இந்த இஸ்ரேல் தேசத்தை பிற்பாடு அவர் ரட்சிக்க போறாருங்கிறத சில தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலம் நாம் மீண்டும் நாம் பார்க்கலாம். வாசிங்க, சகரியா 12:7.
தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாத படிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் ரட்சிப்பார்.
அன்பானவர்களே, அந்த போரினுடைய முடிவில் தேவன் யாரை ரட்சிக்க போறார்னா, முதல் முதலாக யூதாவின் கூடாரங்களை. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அதற்கு சுய தோற்றமான பொருள் இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்தது. யூதாவின் கூடாரங்கள், இதற்குரிய ஆவிக்குரிய விளக்கத்திற்கு நாம் கடந்து செல்லும் போது அங்கே யூதா அவருடைய கூடாரம் எதை குறிக்குதுன்னா, மீக் அண்ட் ஹம்பிள் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலில மீந்திருக்கக்கூடிய தாழ்மையுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்திருக்கக்கூடியவர்களை தேவன் முதல் முதலில் ரட்சிக்க போறார். அதாவது அவர்களை உயிரோட ஜீவனோட அவர் வைக்க போறார். இது குறித்து மூன்றாம் உலகம் பாடத்தில் கூட நாம் கேட்டிருப்போம். ஒரு கூட்ட மக்களை தேவன் அங்கே சாட்சியாக, அந்த யுத்தத்தில் மீந்திருக்கக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளாக வைக்க போறார். அவர்களே அந்த யூதாவின் கூடாரங்கள். அன்பானவர்களே, இவ்விதமாக ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் அங்கே தொடங்கி அவர் ஒவ்வொன்றாக செய்ய போறார். அடுத்ததாக நாம் பார்க்கலாம் எவ்விதமான ரட்சிப்பு. எரேமியா 30:18 வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும்.
அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நகரம் மற்றும் அரண்மனை, இந்த இரண்டுமே மிக முக்கியமான தீர்க்க தரிசன வெளிச்சங்களை உள்ளடக்கிய சத்தியமா இருக்கு. அவளை குறித்து விளக்கமா பேச இப்பொழுது சமயம் இல்லை. அதனால விளக்கத்திற்குள்ளாக நேரடியாக நாம் கடந்து சென்று விடலாம். நகரம் குறிப்பது ஏசையா 1:26 மற்றும் ஏசையா 2:2 அடிப்படையில் நகரம் கட்டப்படுதல் எதை குறிக்குதுன்னா முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல். த சிட்டி, முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல், த ரிசரக்ஷன் ஆஃப் த ஆன்சியன்ட் ஹோர்டிஸ். அடுத்ததாக அரண்மனை நிலைப்படுதல், பேலஸ். பேலஸ் பற்றி அவர் சொல்றாரு, ராஜாவின் அரண்மனை, அது கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம். விசிபிள் கிங்டம் ஆஃப் காட் வில் பி ஸ்டார்ட் இன் ஜெருசலம். அன்பானவர்களே, ரட்சிப்பின் திட்டத்தில் நாம் பார்த்தோம் முதல் படி யூதாவின் கூடாரங்களை முதன் முதலில் ரட்சித்தல், பிற்பாடு நகரம் கட்டப்படுதல் அதாவது முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல், பிற்பாடு கண்ணுக்கு தெரியும் ராஜ்யம் இந்த முற்பிதாக்களை வைத்து தொடங்குதல் என்கின்ற இந்த ஒரு திட்டத்தை தேவன் அங்கே செய்ய போறார். எவ்வளவு நேர்த்தியான திட்டம் பாருங்க அன்பானவர்களே. தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் மூலமாக தேவன் இவைகளை நம் அனைவருக்குமே அவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எருசலேமிலே தொடங்கும் போது புறஜாதியார் அனைவரும் அதை கண்டு மனம் திரும்ப போகிறார்கள். அவர்கள் எவ்வகையில மனம் திரும்ப போறாங்க, ஒரு நிழலான பாடத்தின் மூலம் தேவன் நமக்கு விளக்கக்கூடியவராக்கிறார். எவ்விதத்தில் மனம் திரும்புவாங்க அன்பானவர்களே, யோபுவினுடைய புஸ்தகத்தில் மிக முக்கியமான அந்த ஒரு இறுதி அதிகாரத்தில் யோபு யாரை அடையாளப்படுத்துறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை மற்றும் இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துகிறார். அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும் போது யோபு 42:10-11,
யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
அன்பானவர்களே பாருங்க, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்கே யோபு யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் மற்றும் அவருடைய ஜனங்கள். அன்பானவர்களே, அவங்க வேண்டுதல் செய்யணும், அவருடைய பிரேயர் பிதாவாகி தேவன் அங்கீகரிக்க போறார். அப்பொழுதுதான் சிறையிருப்பு மாற்றப்படும். இஸ்ரேல் தேசத்திற்கான சிறையிருப்பு மாற்றப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலே முழுமையான உயிர்த்தெழுதல் தொடங்க போகிறது. அரணிப்பான சிறைகள் பற்றி அங்க பேசினார் இல்லைங்களா. அப்போ சிறையிருப்பு எதை குறிக்குது? அங்கே மரணம் மற்றும் அதிலிருந்து மீள்வது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இஸ்ரேலிலே மிகப்பெரிய ஒரு உயிர்த்தெழுதல் அங்க தொடங்க போகுது. மீண்டும் நம்ம தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம். யோபுக்கு
முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி.
அன்பானவர்களே, அங்க யோபுவோட வந்து போஜனம் பண்றாங்க. இவர்கள் யாரை குறிப்பிடுறாங்கன்னா, உலகத்தின் புறஜாதி மக்கள். அவர்கள் இஸ்ரேல் தேசத்தினுடைய முற்பிதாக்களுடைய வழிநடத்தலோடு அவர்கள் மூலமாக அங்கே தேவ கிருபையினால உயிர்த்தெழுப்பப்பட்டு அவர்களோடு வந்து போஜனம் பண்ணுவது எதை குறிக்கிறது? அடுத்த ஸ்லைடு நம்ம போலாம், வாசிங்க.
பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். ஆண்டவர் அவருக்கு வர செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர்.
பாருங்க, இப்ப யோபுவுக்காக இந்த புறஜாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஆறுதல் கூறி தேற்றுகிறார்களாம். அவர்கள் ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்து வந்து இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் செய்த தீமை, ஏன்னா புறஜாதிகள் சொல்லும் போது அரபு தேசங்களும் வரப்போகுது, பாலஸ்தீனா மக்களும் வரப்போறாங்க. எல்லாரும் அப்பதான் ரியலைஸ் பண்ண போறாங்க, கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்துல தான், தேவனே உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாகவா நாங்கள் போரிட்டோம், உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாகவா நாங்கள் எதிர்த்து நின்றோம், உம்முடைய ஜனங்களையா நாங்கள் கூட்டம் கூட்டமாக அங்க கொன்றோம் என்பதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணி பிற்பாடு அவர்கள் அந்த தேசத்திற்கு ஆறுதல் சொல்ல போறாங்க. அது மாத்திரமல்ல, அவரை தேற்ற போறாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தை தேற்ற போறதுக்கு அடையாளமாக நிழலான பாடமாக இவைகளை நாம் ஆராய வேண்டியது இருக்கு. ஒவ்வொருவரும், ஈச் அண்ட் எவ்ரிபடி ஒன், உலகத்தினுடைய ஒவ்வொரு மக்களும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். அன்பானவர்களே, நாம் பார்க்கும்போது வெள்ளி விளையாடப்பட்ட சத்தியங்கள் வரிசையை குறிக்குது. அந்த விளையாடப்பட்ட சத்தியங்களிலேயே மிக உன்னதமானது ஈடுபலி சத்தியம், ரேன்சம் டாக்டரின். உலகத்தின் ஜனங்கள், புறஜாதிகள் அனைவரும் முற்பிதாக்கள் மூலமாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாகவும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான ஈடுபலியை பற்றியும் அதற்குரிய மகத்தான சத்தியங்களையும் கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த காரியங்களுக்கு அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா முழு கீழ்ப்படிதல் காமிக்க போறாங்க. பொன் மோதிரம் அது எதை குறிக்குதுன்னா கீழ்ப்படிதல். அன்பானவர்களே, இவ்வகையில் அந்த உலகத்தின் ஜனங்கள் பிதாவாகிய தேவனையும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியங்களுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து வாழ துவங்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் ஆதியிலே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் முழுமையாக அந்த இஸ்ரேல் வம்சத்தார் மூலமா நிறைவேறுதலுக்குள்ளாக வரும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கைக்காகத்தான் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே சுவிசேஷ பணி செய்தார், அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. அதற்கு பின்னாடி சபையாகி சரீரமாய் அழைக்கப்பட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையினாலே செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவை தேவன் இவ்விதமாக அவர் முடித்து வைக்கப் போகிறார், நிறைவேற்றம் செய்து காண்பிக்கப் போகிறார். அன்பானவர்களே, அந்த வாக்கு தத்தத்தை மீண்டுமாக நாம் நினைவு கூறலாம். மீண்டுமாக அந்த வாக்கு தத்தம் ஏசையா 1:26 அங்கு முற்பிதாக்களை பற்றிய அந்த வார்த்தைகள்,
உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்து போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன், பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய்.
அன்பானவர்களே, இஸ்ரேல் தேசத்தினுடைய அந்த முற்பிதாக்களை அவர் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக சத்தியங்களை எல்லாம் கொடுத்த பிற்பாடு அவர்கள் மூலமாக அந்த கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் மிகப்பெரிய மனமாற்றத்தை தேவன் கொண்டு வரப்போறார். அப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் முழுமை பெறப்போகுது. மீண்டுமாக அடுத்த வசனம் நாம் கடந்து செல்லலாம். பாருங்க, இதற்கு முன்ன அந்த வசனத்திற்கு முன்னாடி ஒரு சாட்டை நம்ம இங்க பார்க்கலாம். அந்த மேன்மையான ராஜ்யத்தின் பாகத்தில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, முற்பிதாக்கள் மேசியாவை தெரிந்து கொள்ளுதல், உலகத்தின் ஜனங்கள் தெரிந்து கொள்ள போறாங்க, தெரிந்து கொண்டவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ள போறாங்க, எருசலேமிலிருந்து வரும் ஆசீர்வாதம், அதன் மூலமாக பூமிக்குரிய ராஜ்யம் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டு அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, உலக ஜனங்கள் ஆசீர்வாதம் முழுமையாக பெறப்போறாங்க, இந்த இஸ்ரேலினுடைய முற்பிதாக்கள் மத்தியஸ்தர் நிலைமை அடைந்து அவர்கள் முழுமையாக பிரபுக்களாக இருந்து இந்த பூமி ஆட்சி செய்ய போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஒழுங்குகளை தேவன் அந்த கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகத்திலே வைத்திருக்கிறார். அவர்களை விளக்குவதற்கு போதிய நேரம் இல்லாதபடினாலே நான் அடுத்த வசனத்திற்கு கடந்து செல்கிறோம். அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இறுதியாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக இவ்விதத்திலே நிறைவேற வேண்டியதா இருக்கு. இந்த வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லலாம்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சகிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மாபெரும் வாக்கு தத்தம் இவ்விதத்திலே நிறைவேறப் போகிறது. இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கைக்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காக இந்த உலகம் முழுவதும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களையும் நாம் அறிவோம். தேவனுடைய ஜனங்களாய் அழைக்கப்பட்ட நாம் தேவனுடைய திட்டத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனிமேல் நடைபெற வேண்டிய காரியங்கள் என்ன, இஸ்ரேல் தேசம் தேவனுடைய திட்டத்தை நமக்கு விளக்கும் ஒரு காலக்கண்ணாடியாக தற்போது விரைவாக அங்கு செயல்படுத்திருக்கிறத நம்ம பார்த்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.
இஸ்ரேல் தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு கால கண்ணாடி என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் அவர்கள் மிக நேர்த்தியாக கடந்த ஒரு மணி நேரத்தில் நம் முன்பாக அதை நிறுத்தி காட்டினார். சகோதரருக்கு கமிட்டியின் சார்பாக நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.